வணக்கம். கல்லும் கண்ணாடி துண்டும், இது அறிஞர் அண்ணாவின் சிறுகதை. இந்த கதையில ஒரு கல்லு தன்னுடைய கதையை ஒரு கண்ணாடி துண்டு கிட்ட சொல்ற மாதிரி கதை அமைஞ்சிருக்கும். கோயிலில் கொலுவிட்டிருக்க வேண்டிய நான் குப்பை மேட்டுக்கு வந்து சேர்ந்தேன். குற்றம் ஏதும் நான் செய்யவில்லை. சிற்பி செய்த குற்றம் என்னை இந்த கதிக்கு ஆளாக்கிவிட்டது. என் துன்பக் கதையை கேட்க எந்த மனிதருக்கும் நேரம் இருக்காது. நீயாவது கேள். உன் கதியும் என் கதை போல் இருப்பதால் உன்னிடம் சொல்கிறேன். கேவலம் ஒரு கல் கதை சொல்வதா? அதை நாம் கேட்பதா என்று நீ சொல்ல மாட்டாய். நீ உடைந்து போன கண்ணாடி துண்டல்லவா? என்னை உடைத்து தூளாக்கியதும் அல்லாமல் உன் கதையை வேறு கேட்கச் சொல்கிறாயா? என்ன துணிவு உனக்கு என்று கோபித்துக் கொள்ளாதே. உண்மையை சொல்கிறேன். என் மீது ஒரு குற்றமும் இல்லை. உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நான் துளியும் எண்ணியதில்லை. நான் எனக்கு ஏற்பட்ட கதியை எண்ணி ஏக்கத்துடனே தெருவோரத்தில் கிடக்கிறேன். அந்த முரடன் எடுத்து வீசினான் குறிபார்த்து. நீ உடைந்து விட்டாய். நடந்தது அது. என் மீது என்ன குற்றம்? என்னால் உனக்கு இந்த கதி நேரிட்டதே என்று நான் உள்ளபடி வருத்தப்படுகிறேன். துயரம் எனக்கு தெரியும். எத்தனையோ தொல்லைகளை நான் அனுபவித்திருக்கிறேன். நூற்றாங்கால் மண்டபம் கட்ட இந்த ஊரில் ஒரு முயற்சி நடந்தது. உளி கொண்டு சிற்பி தூண்களை செதுக்கும் போது எனக்கு கொள்ளை ஆனந்தம். நாம் கோவிலிலே கொலுவிருக்க போகிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் நமது அழகை கண்டு மகிழப் போகிறார்கள். பத்திரிகைகளிலே படம் கூட போடுவார்கள். வெளிநாட்டுக்காரர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். படங்களை எடுத்துக்கொண்டு போய் தங்கள் நண்பர்களுக்கெல்லாம் காட்டுவார்கள். நமது புகழ் பல நாடுகளிலே பேசப்படும் என்றெல்லாம் எண்ணி எண்ணி களிப்பு அடைந்தேன். அந்த களிப்பின் காரணமாகத்தான் உளியால் ஏற்படுத்தப்பட்ட வேதனையை கூட பொறுத்து கொண்டேன். ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இத்தனைக்கும் நான் ஒரு தவறும் செய்யவில்லை. சிற்பியின் உளியின் கூர்மையை தாங்கிக் கொண்டேன். அவனுக்கு என்ன மனச்சங்கடமோ தெரியவில்லை. வேலையில் பழுது ஏற்பட்டு விட்டது. என்னை தூக்கி கீழே இருந்து விட்டு தூண் அலங்காரத்திற்கு வேறு கல்லை தேடிக்கொண்டான். தேவாலயத்துக்கு செல்ல வேண்டிய நான் தெரு சுற்றி ஆக்கப்பட்டேன். பல காலம் கஷ்டப்பட்டேன். இழைத்து களைத்து உருமாறி போய்விட்டேன். எண்ணிய எண்ணம் ஈடேறவில்லையே என்ற ஏக்கம், எதற்கும் பயனற்றும் போனோமே என்ற வருத்தம், என்னோடு இருந்த மற்ற கற்கள் எத்தனையோ மேலான நிலை இருக்க நான் ஏன் இந்த நிலையை அடைந்து விட்டேன்? நான் என்ன தவறு செய்தோம்? நமக்கு இந்த கதி ஏற்பட என்று எண்ணிக்கொள்வேன். யாரிடமாவது கூறலாம் என்ற ஆவல் ஏற்படும். ஒரு கல் சொல்வதை கேட்க யார் முன்வருவார்கள்? துக்கத்தை அடக்கிக் கொண்டு தேவாலயத்தில் கொலுவிட்டிருக்கும் நிலை கிடைக்காவிட்டாலும் வேறு ஏதாவது ஒரு தகுதியான நிலை, நாலு பேர் பார்த்து மெச்சக்கூடிய நிலை கிடைக்காதா என்று ஆவலுடன் ஏற்படும் சந்தர்ப்பத்திற்காக காத்து கிடந்தேன். வெகு காலத்திற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நல்ல வாய்ப்பு தான். நாட்டிலே ஏதோ 5 ஆண்டு திட்டம் போடுகிறார்களாமே, அதனாலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டிற்று. ஊரிலே உள்ள பெரிய மனிதர்கள், படித்தவர்கள், ஆட்சியில் உள்ளவர்கள் பாதை ஒன்று புதிதாக போட்டார்கள். சாதாரணமாக பாட்டாளிகள் பாதை போடுவர். எட்டனா 1 ரூபாய் கூலி வாங்குபவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்னை தொட்டு எடுத்தவர்கள். அதிலும் என்னை தொட்டு எடுத்தவர் தம்முடைய கைவிரலில் இருந்த வைர மோதிரங்களை முன்னெச்சரிக்கையாக கலற்றி பத்திரப்படுத்தி கொண்டு என்னை தொட்டு எடுத்தார். போட்டா கூட எடுத்தார்கள். புதிய பாதையில் நான் இடம்பெற்றேன். மந்திரியே வந்திருந்தார் பாதையை திறக்க. புதிய புதிய மோடார்கள், ஊர்வலம், மேலக்கச்சேரி, பூமாரி, பெரிய கொண்டாட்டம். கோயிலிலே இடம் கிடைக்காவிட்டால் என்ன? அங்கு என்ன, பக்தர்கள் மட்டுமா வருகிறார்கள்? பக்தர்களை விட பகல் வேடக்காரர் அல்லவா அதிகம்? அதை விட அதிக அளவில் வவ்வால்கள் அல்லவா வட்டமிடுகின்றன? அப்படிப்பட்ட இடத்திலே இருப்பதை விட மந்திரிகளும் ராஜதந்திரிகளும் மிராசுதாரர்களும் பட்டம் பெற்றோரும் பதவி வகிப்போரும் நடமாடி பாராட்டிடும் இடமல்லவா கிடைத்தது என்று மகிழ்ச்சி அடைந்தேன். கர்வம் என்று கூட சொல்லலாம். இந்த மகிழ்ச்சி நீடித்ததா? அதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா? பெரிய பெரிய தலைவர்களுடைய பாராட்டுதல் பெற்ற அந்த பாதை 3 மாதத்தில் பழுதாகிவிட்டது. முதலில் பாதையை விட்டு வெளியே கிளம்பியது நான் தான். என் மீது தவறில்லை. என்னை சரியானபடி அழுத்தி வைக்கவில்லை. பாதை போட்டவர்கள் படம் எடுக்கிறார்களா என்று பார்த்து கொண்டிருப்பதிலேயே காட்டிய அளவு அக்கறை. போதுமான அளவு பள்ளம் தோண்டினோமா? போதுமான அளவு மண்ணை போட்டோமா? அழுத்த வேண்டிய அளவு அழுத்தி விட்டோமா? கல் சரியாக பதிந்ததா? வெளியே வந்து விடாதபடி பக்குவம் செய்திருக்கோமா என்பதில் அக்கறை காட்டவில்லை. பாவம், அவர்கள் பாதை போட்டு பழக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு மிட்டா, மிராசு, கோர்ட்டு, கோட்டை, கடை, கண்ணி இவைகளிலே பழக்கம். 5000 ரூபாய் செலவில் போட்ட பெருமையை பெற்றவர்கள். 2 மலைக்கெல்லாம் நான் வெளியே கொண்டு வந்து விடப்பட்டு விட்டேன். இருந்த இடமும் கிடைத்த நிலையும் போய்விட்டது. மறுபடியும் ஊர் சுற்றியாக்கப்பட்டு விட்டேன். நீயே சொல்லு, இதிலே நான் செய்த குற்றம் ஏதாவது இருக்கிறதா? உதைப்பட்டேன், வீசி எறியப்பட்டேன், மலை தண்ணீரால் உருட்டப்பட்டேன். யாரிடம் சொல்லி என் குறையை போக்கிக் கொள்ள முடியும்? படாத பாடுபட்டு கொண்டு பக்கிரியாக கிடந்தேன் பல நாட்கள். கோயிலிலும் இடம் கிடைக்கவில்லை. ஆட்சி கொழு இருப்போர் அமைத்த பாதியிலும் இடம் கிடைக்கவில்லை. நமக்கு இனி என்னதான் கதி என்று ஏங்கி கிடந்தபோது என்னையும் என் போன்ற வேறு கற்களையும் குவித்து சேறு போட்டு குலைத்து ஒரு குடியானவன் தன் தோட்டத்து குடிசையில் மண் சுவற்றில் ஏற்பட்டு போயிருந்த வெடிப்புக்கு போட்டு அடைத்தான். முதலில் வருத்தமாகத்தான் இருந்தது. கோயிலிலே கொழுவிற்க எண்ணினோம். கடைசியில் குடிசைக்கு வந்து சேர்ந்தோம். இதுதானா நமக்கு வாய்த்த இடம் என்று பிறகு நானாக மனதை தேற்றிக் கொண்டேன். கோயிலாகட்டும், கோட்டையிலே கொலுவிருக்கும் மந்திரிகளாகட்டும்,
குடிசிலுள்ள ஏழை மக்கள் கொடுக்கும் காணிக்கை வரி பணம் இல்லாமல் வாழ முடியுமா, வளர முடியுமா? ஆகவே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்கும் ஏழையின் குடிசையில் இடம்பெற்று இருப்பது உண்மையான மேல்நிலையாகும் என்று நினைத்து கொண்டேன். மனதுக்கு ஒரு நிம்மதி கூட ஏற்பட்டது. ஆனால் அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியாவது நிலைத்ததா என்றால் அதுதான் இல்லை. அந்த உழவன் மாடாக உழைத்து ஓடாகி போனான். ஆனால் வாழ முடியவில்லை. வறுமை உழவு செலவுக்குட்பட்ட கடனை கூட திருப்பி தர முடியாத நிலை ஏற்பட்டு ஊரை விட்டே ஓடிவிட்டான். பாட்டணத்தில் கூலி வேலை செய்து வயிற்றை கழுவ நான் அனாதையானேன். குடிசையை கவனிப்பார் இல்லை. கலனாகி விட்டது. மறுபடியும் வெடிப்பு ஏற்பட்டு விட்டது. நான் வெளியே வந்து விட்டேன். மறுபடியும் பலருடைய காலுக்கு பந்தானேன். உலகத்தின் மீதே கோபம் கோபமாக வந்தது. ஒரு குற்றமும் நான் செய்யவில்லை. சிற்பியின் கவனக்குறைவால் கோயிலில் இடம்பெற முடியாமல் போயிற்று. பாதை போட தெரியாதவர்களிடம் சிக்கியதால் பாதையில் நிலைத்து நிற்க முடியாமல் போய்விட்டது. உழவனை வாழ வைக்க அரசாள்பவர் தவறிவிட்டதால் குடிசையில் இருந்த இடமும் போய்விட்டது. இனி நாம் பயன்படுவதானால் கொடுமையை ஒழிக்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்பட வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் நானோ ஒரு கல். நானாக ஒரு காரியம் செய்ய முடியாது. என்னை தக்க விதத்தில் பயன்படுத்த தக்கவர் வர வேண்டும். வருவார் வருவார் என தவம் கிடந்தேன். வந்தான் 12 வயது சிறுவன் ஒருவன். ஐயோ, பாம்பு பாம்பு என்று அலையபடி என்னை எடுத்து குறிப்பார்த்து பாம்பின் மீது வீசினான். துள்ளி விழுந்தது பாம்பு. அசையவில்லை. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒன்றுக்கும் உதவாது என்ற கெட்ட பெயர் இனி இல்லை. அக்கிரமத்தை ஒழிக்க பயன்பட்டோம். பாம்பு செத்தது நம்மால். நம்மால் ஆன உதவியை உலகுக்கு செய்தோம் என்று மகிழ்ச்சி, பெருமை கூட. அந்த சிறுவனும் மகிழ்ச்சியால் துள்ளினான். பெரியப்பா பெரியப்பா என்று கூவினான். ஒரு முதியவர் வந்தார். பாரு பாம்பு, கல்லாலே அடித்தேன், செத்து போச்சு. பெரிய பாம்பு அதோ அந்த வேலிப்பக்கம் என்று கூவினான். பெரியவர் கடகடவென சிரித்தார். சிறுவன் முதுகை தட்டி கொடுத்து, அடையன் சூரப்புலி அதோ அந்த கட்டி விரித்தனடா சொல்கிற, அடையன் சிங்கக்குட்டி அதை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி என் கைத்தடியாலே ஒரு தட்டு தட்டி கொண்டு போட்டு தூக்கி எறிஞ்சேன். செத்து போன பாம்பை நீ சாகடிச்சியா என்று சொல்லி மேலும் சிரித்தார். சிறுவன் வெட்கி போனான். அவன் மட்டுமா? எனக்கே வெட்கமாகி போய்விட்டது. ஒரு நல்ல காரியமாவது செய்து முடித்தோம் என்று திருப்திப்பட்டோம். கடைசியில் பார்த்தால் பாம்பு நம்மால சாகலை, செத்த பாம்பின் மீது நாம் விழுந்தோம். அவ்வளவுதான் என்பது தெரிந்தது. எனக்கு அந்த பாம்பை பார்க்க கூட பிடிக்கவில்லை. கேவலமான நிலை ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணி மெத்த வருத்தப்பட்டேன்.
பல நாள் கழித்து நான் இருந்த இடத்தில் ஒரே பரபரப்பு. போலீசாரின் நடமாட்டம், அதிகாரிகளின் கண்ணோட்டம், உழவர்களின் கூட்டம். உழவர்களுக்கும் மிராசுதாரர்களுக்கும் பெரிய தகராறு. மிராசுதாரர் தம்முடைய 3வது மகளுடைய திருமணத்துக்காக வைரனைகள் வாங்க சென்றாராம். அந்த காரியத்தை முடித்து கொண்டு கிராமம் வந்திருக்கிறார். உழவர்கள் பட்டினி, விளைச்சல் சரியில்லாதால் பணம் கேட்டு போயிருக்கிறார்கள். முடியாது கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். உழவர்களில் ஒருவன், இதற்கெல்லாம் கிடைக்குமா, வயிறு நகை வாங்க பணம் கிடைக்கும் என்று பேசிவிட்டான். அவனை கட்டி வைத்து அடித்து விட்டார் மிராசுதாரர். உழவர்கள் திரண்டு விட்டார்கள் படையெடுப்பது போல. ஊருக்கே ஆபத்து என்று மிராசுதாரர் செய்தி அனுப்பவே போலீஸ் படை வந்துவிட்டது. போலீசுடன் மோதிக்கொள்ளக்கூடாது என்று உழவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். அமைதி நிலவிற்று. மிராசுதாரருக்கு இது பிடிக்கவில்லை. அதற்காக அவருடைய எடுபடி ஒருவன் போலீசார் தங்கியிருந்த இடத்தின் மீது கற்களை வீசினான். அந்த பாவிடம் முதன் முதல் சிக்கியது நான் தான். இரும்பு தொப்பி மீது விழுந்தேன். போலீஸ்காரர் தலை மீது கூட அல்ல. போலீஸ் பதறிற்று. ஊதுகுரல் சத்தம் கிளம்பிற்று. குடிசைகளுக்குள் நுழைந்தார்கள். தடி அடி துப்பாக்கி எல்லாம் 1 மணி நேரத்தில். ஊரே அமளித்து புலி. போலீசார் மீது கற்களை வீசி கலகம் செய்ததாக பல உழவர்கள் கைது. வழக்கு நடந்தது. வீசப்பட்ட கற்கள் வழக்குமன்ற தலைவர் முன்பு வைக்கப்பட்டன. அதில் நானும் இருந்தேன். என்னை அவர் தொட்டு கூட பார்த்தார். உழவர்கள் தான் என்னை எடுத்து போலீஸ் மீது வீசினார்கள் என்று சொல்கிறார்கள். என்னை எடுத்து வீசியவனே மிராசுதாரரின் அடியால். எனக்கு தெரியும். கேவலம் நான் சொல்வதையா கேட்டுக்கொண்டு இருப்பார்கள்? கல் உருவில் இருக்கும் கடவுளே பேசுவதில்லையே. நானோ வெறுங்கல், கோயிலுக்கு கூட பயன்படாத கல். மிராசுதாரர் பக்கம் பேச வந்த வக்கீல் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தவராம். 1000 ரூபாயாம் அவருக்கு. அவருடைய பேச்சு எடுபடுமா, ஒரு கல்லுடைய பேச்சு செல்லுமா? வாய் மூடி கிடந்தேன். பலர் தண்டிக்கப்பட்டார்கள். என்னை போலத்தான் அவர்களும். செய்யாத குற்றத்திற்காக தண்டனை. அக்கிரமம் கண் முன்னாலே நடக்கிறது. தடுக்க முடியவில்லையே, நியாயத்துக்காக வாதர முடியவில்லையே என்று நான் எண்ணி துக்கப்பட்டு என்ன பயன்? நானாவது கேவலம் கல். பெரிய பெரிய மனிதர்கள், படித்தவர்கள் இந்த அக்கிரமம் நடப்பதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அவர்களாலேயே இந்த அக்கிரமத்தை தடுக்க முடியவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? சிறு கல். நீ எக்கேடு கெட்டாலும் சரி என்று எண்ணிக்கொண்டேன். அவ்வளவு வெறுத்து விட்டது வாழ்க்கை. மறுபடியும் தெரு சுற்றியானேன். நீ ஒரு நல்ல நிலை கிடைக்கும் என்று நம்பிக்கையை இழந்து விட்டேன். இந்த உலகில் நல்லவர்களுக்கு இடமில்லை என்று கண்டு கொண்டேன். யார் எடுத்து எங்கே வீசினாலும் அங்கே விழுந்து கிடப்பது என்றாகிவிட்டது என் நிலை. இந்த சமயத்தில் தான் ஏதோ காட்டுக்குச்சல் போட்டுக்கொண்டு ஓடி வந்தான். பலர் அவனை துரத்தி கொண்டு வந்தார்கள். பைத்தியம் பைத்தியம் என்று கூவினார்கள். பாவம், என்னென்ன தொல்லைகளை கண்டவனோ! எந்த தொல்லையால் அவன் மனம் குழம்பி விட்டதோ யார் கண்டார்கள்? திடீரென்று அவன்தான் என்னை எடுத்தான், இந்த வீட்டின் மீது வீசினான். ஜன்னல் திறந்ததால் நான் நேராக உன் மீது வந்து விழுந்தேன். நீ சுக்குநூறாகி விட்டாய். நடந்தது இது. என் மீது கோபித்து கொள்ளாத. என்னை இந்த உலகம் இந்த கதிக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நான் ஒரு குற்றமும் செய்ததில்லை. என்னை மன்னித்து விடு. உனக்கு ஆத்திரமாக இருந்தால், என்னை ஏசுவதாக இருந்தால் ஏசு, நான் பொறுத்து கொள்கிறேன். எத்தனையோ இழிவுகளை தொல்லைகளை தாங்கிக் கொண்ட எனக்கு நீ மனம் நொந்து நாலு வார்த்தை பேசுவதை தாங்கிக் கொள்வது கடினமல்ல. எதற்கும் என் கதையை சொல்லிவிட்டேன். இரக்கம் காட்ட முடியாவிட்டாலும் என்னை புரிந்து கொண்டாலே போதும். நான் கொடுமை செய்பவன் அல்ல, கொடுமைக்கு ஆளானவன். கல் தன் கதையை சொல்லி முடித்ததும் கண்ணாடி துண்டு பரிதாபத்தோடு கல்லை பார்த்து பேசியது. உண்மையிலேயே எனக்கு உன் மீது கோபம் இல்லை. நான் உடைபட்டு துண்டு துண்டாக போனது பற்றி எனக்கு வருத்தம் கூட இல்லை. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நான் உடைபட்டு துண்டு துண்டாகி போவதுதான் உரை. எனக்கு என் வாழ்க்கையே வெறுத்துவிட்டது. இனி இருக்கக்கூடாது என்று தான் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் உடைத்திருந்து விட்டாய். உனக்கு நன்றி கூட கூற வேண்டும் என்று சொல்லிற்று. கல் திகைத்தது. இவ்வளவு வெறுப்பு உனக்கு ஏற்பட காரணம் என்ன? நான் காடு மேடு கிடந்தவன், கலக்கமடைந்தேன். நீயோ மாடி வீட்டில் இருக்கிறாய், மேனி மிருகுடன் வாழ முடிகிறது. உனக்கு இத்தனை வெறுப்புக்கு காரணம் என்று கேட்டது கண்ணாடி துண்டு. ஒரு குறைவுமின்றித்தான் வாழ்ந்து வந்தேன். 18 வயது பாவை, 10.5 மாற்று தங்கம், உடல் உள்ளம் இரண்டும், எப்போதும் கலகலப்பான சிரிப்பு. அப்படிப்பட்ட கட்டளைக்கு துணையாக இருக்க வந்தேன். ஒரு நாளைக்கு 20 முறையாவது அந்த பூங்குடியால் என் எதிரே நிற்பாள். முகத்துக்கு பவுடர் போதுமா, நெற்றிக்கு பொட்டு சரியாக இருக்கிறதா, புருவத்துக்கு மை அளவாக இருக்கிறதா என்று என்னிடம் வந்துதான் தெரிந்து கொள்வாள். புதுச்சேலை கட்டி கொண்டால் முதலில் என்னைத்தான் வந்து பார்ப்பாள். அவ்வளவு அன்பு என்னிடம், எனக்கும் அவளுக்கும் அவ்வளவு நேசம். அப்படிப்பட்ட பொற்கொடியால் என்ன கதி ஆகிவிட்டால் தெரியுமா? நான் கண்ணாடி, நீயோ கல். நமக்கு நேரிட்டு விட்ட கதியை எண்ணி கலக்கமடைகிறோம். நீ கதையே சொல்லிவிட்டாய். அந்த காரிகையோ பூவிழந்தால், பொட்டிழந்தால், புன்னகை இழந்தால், எந்த கண்கள் மலர் போல் இருந்தனவோ அவைகளிலிருந்து இரத்த கண்ணீர் குபுகுபுவென வழிகிறது. இளமையும் அழகையும் அலங்காரத்தையும் அகமகிழ்ச்சியும் கண்டு கண்டு கழிப்படையே நான் அவளுக்கு துணையாக இருந்தேன். அப்படிப்பட்ட நான் அவளுக்கு அவளுடைய விதவை கோலத்தை வேதனை எடுத்துக்காட்டும் செயலை எப்படி செய்ய மனம் ஒப்புவேன்? துள்ளி கொண்டு வந்து நிற்பாளே நம் எதிரில் அந்த மான்விலியால். இனி அவள் வருவாளா? வந்து என் எதிரே நின்றால் மனம் என்ன பாடுபடும்? அழகை எடுத்துக்காட்டி வந்த நான் அவதியை காட்டவா? இனி இங்கிருக்க வேண்டுமா? கூடாது, கூடாது என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். நல்ல வேலை, என் வேதனையை நீக்கவே வந்தது போல நீ வந்தாய். நான் உடைபட சிதறுண்டு போக.
அனாளனை பெற்று மகிழ்ந்திருந்த அவளுக்கு நான் தேவையாக இருந்தேன். அவளோ விதவையானால் இனி அவளுக்கு நான் என் விதவை இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அவள் சிறுமியாக, கன்னியாக, மனப்பெண்ணாக மணாளனை முதன் முதல் சந்தித்த போது வெட்கி தலை குனிந்த பாவை. நான் அவள் இழைத்து கருத்து ஏங்கி பெருமூச்சிருந்து கண்ணீர் விடுத்து கலங்கும் நிலையை காணவும் வேண்டுமா, காட்டவும் வேண்டுமா? வேண்டாம், வேண்டாம். உடைந்து போனதுதான் முறை. என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. அதுவே நான் விரும்பியது. எனக்கு நீ பெருத்த உதவிதான் செய்திருக்கிறாய் என்று சொல்லிற்று.
கல் ஏதும் பதில் சொல்ல முடியாத நிலையில் திகைத்து கிடந்தது. வீட்டு பெரியவர் வேலைக்காரியை அழைத்து என்ன செய்வது, அப்படிப்பட்ட மாப்பிள்ளையே போய்விட்டான். இந்த நிலை கண்ணாடி போனதுதானா பிரமாதம்? கூட்டி எடுத்து கொண்டு போய் சாக்கடை குழியிலே போடு என்றார். கல்லும் கண்ணாடி துண்டும் சாக்கடை குழியிலே போடப்பட்டன.